ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 7. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஏதம் விபூதிமோகம் ச மமயோ வேதி தத்வதஹம் சோவிகல்பேன யோகேன யுஞ்சதேனா சஸ்திர சம்சயம். ஏதான் விபூதி யோகம் ச மமயோ வேதி தத்வதஹம் சோவிகல்பேன யோகேன யுஞ்சதேனா சஸ்திர சம்சயம். ஒலிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ரிவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜாய். எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் கலங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான், இதில் சந்தேகம் இல்லை. ஓம் அஜானது மிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின் கிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணேம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத்த தேச தாரணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய கிருபையில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 7 இருக்கும். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு கிணறு தோன்றுபவர் தோன்றினார். கிணத்தை 25 அடி கிட்டத்தட்ட கிணறு தோன்றிய பிறகு நீர் எதுவும் வரவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஊரில் 500 அடி 600 அடி போட்டும் தண்ணி வரமாட்டேது. அதுபோல் வந்து இவர் கிணறு தோன்றுகின்றார், 25 அடி தோன்றுகின்றார், தோன்றி விட்டு நீர் எதுவும் வரவில்லை. அப்போ களைப்பாருகின்றார். அப்போ அந்த பக்கமாக ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு வித்வான். அவர் நிலத்தடி நீரில் வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா தம்பி கிணறு வெட்டிட்ருக்கே தண்ணி எதுவும் வரலையா அப்படின்னு சொன்னால், இல்லைங்கய்யா தண்ணி எதுவும் வரலைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏப்பா இந்த இடத்துல தண்ணி வெட்டி இந்த இடத்துல கிணறு வெட்டிகிட்ருக்கேன், இங்கெல்லாம் வெட்டினா தண்ணி வராதுப்பா, நான் வந்து இந்த ஊரில் எங்கெங்கே எப்படி எப்படி தண்ணி வரும் அப்படின்னு எனக்கு நன்றாக தெரியும்ப்பா, நான் வாப்பா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த இவரை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து கையை காமிச்சு, இந்த இடத்துல வெட்டுப்பா நல்லா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டப்பட்டு 25 அடி வெட்டுவார், அங்கேயும் தண்ணி வராது. அடடே என்னடா தண்ணி இங்கேயும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கும் பொழுது இன்னொருத்தர் வரார். அவர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, அவர் சொல்கிறார், ஐயா நான் இந்த இடத்துலையும் வெட்டினேன், அந்த ஒரு இடத்துலையும் வெட்டினேன், இந்த மாதிரி ஒருத்தர் வித்வான் வந்து சொன்னார், இந்த இடத்துல வெட்டினா தண்ணி வரும்னு சொன்னார், நான் வெட்டினேங்க தண்ணி வரலைங்க அப்படின்னு. அடாடாடா ரெண்டு பேருமே உங்களை ஏமாத்திட்டாங்களா, அந்த இடத்துலையும் நீ வெட்டிடக்கூடாதுப்பா தம்பி, இந்த இடத்துல நீ வெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வாயா நான் உனக்கு நல்ல இடமா காமிக்கிறாயா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்ன பண்ணுகிறார், இந்த கிராமப்புற மனிதர், சரி இவர் சொல்கிறாரு, இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாலே போகிறார். அவர் பின்னால் போயிட்டு அவர் என்ன காமிக்கிறார், அவர் ஒரு இடத்த காமிக்கிறார், தம்பி இங்கே வெட்டுப்பா நல்லா அழகாக சுவையான நீராக வரும், நான் தான் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் பார், அங்கே ஒரு கிணறு வெட்டிருக்காரு பார், அவருக்கும் நான் தான் வந்து இடத்த சொன்னேன், அங்கே ரொம்ப அருமையாக வந்துச்சு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுவார். இவர் வெட்டி வெட்டி பார்ப்பார், அங்கேயும் தண்ணி வராது. அதுக்கப்புறம் பயங்கர துக்கத்தில் உட்காந்துருப்பார், என்னடா நம்ம மூணு இடத்துல வெட்டினோம், மூணு இடத்துலையுமே தண்ணி வரலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சோகத்து மேலே சோகமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அவரோட மிக நெருங்கிய நண்பன் ஒருத்தன் வருவான். அவன் கேட்டுட்டு, என்னடா நண்பா இப்படி வெட்டிட்டு இப்படி ஆகிடுச்சேன், நீ ஒன்று கவலைப்படாத, நான் ஒரு இடத்த காமிக்கிறேன், அந்த இடத்துல நீ வெட்டின அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக வெற்றி விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு இடத்த காமிப்பான். சரின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், வேறு வழி இல்லையே, நம்மளும் வந்து பல நேரத்தில் துக்கமாக இருப்போம். அந்த துக்கமாக இருக்கிற நேரத்தில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை நல்லா ஏமாற்றுவோம், இவனே துக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. துக்கத்தில் இருக்கிற மனிதனை ஏமாற்றுறது மிகவும் எளிமை. ஏன் எளிமை அப்படின்னா அவன் வேறு வழி தெரியாமல் உட்காந்துருக்கான். அதுபோல் இவன் என்ன நண்பன் என்ன பண்ணால் அழைச்சிட்டு போயிட்டு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போடுவான், அங்கேயும் போய் வெட்டுவாரோ அங்கேயும் தண்ணி வராது. அதுபோல் இவர் நாலு இடத்துலையும் போயிட்டு 25 25 அடியை வெட்டினதுக்கு ஒரே இடத்துல வெட்டிருந்தாருன்னா கிட்டத்தட்ட தண்ணி வந்திருக்கும். அதுபோல் பகவான் பகவத்கீதையில் சொல்லுகின்றார், ஆனால் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் சொல்லுகின்றார், பகுசாக்காக அனந்தஷ புத்தையோ அவ்வபிச்சாயினம். பகவான் சொல்லுகின்றார், யார் ஒருவன் வந்து புத்திமானாக இருக்கின்றானோ, ஏகேக குருநந்தனா பகுசாக்காக அனந்தஷ புத்தையோ அவ்வபிச்சாயினம், யார் ஒருவர் வந்து மிக கூர்மையான புத்தியாக இருக்கின்றதோ அவர்கள் ஏகேக குருநந்தனா, அவர்கள் வந்து அவர்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கும். நம்ம பௌதிகமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதை, நம்மளுடைய வந்து வாழ்க்கையில் இருக்கின்ற நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து இந்த மனிதன் எப்படி, இந்த கிராமத்தில் உள்ள மனிதன் நான்கு இடத்துல வந்து கிணறு தோண்டியும் ஒரு இடத்துலையும் தண்ணி வரவில்லையோ, அதுபோல் நம்ம பல விதமாக முயற்சிகள் செய்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எவனோ ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறான், முதல் வருஷம் சிவில் இன்ஜினியர் படிக்கிறான், ரெண்டாவது வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறான், மூணாவது வருஷம் இல்லைங்க நான் கம்ப்யூட்டர் படிக்கிறேங்க அப்படின்னு படிக்கிறான், நாலாவது வருஷம் இல்லைங்க நான் வந்து வேறு எதனா கோர்ஸ் படிக்கிறேங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேங்க அப்படின்ட்டு நாலு வருஷமும் ஒவ்வொரு பாடத்தை படித்தா யாருன்னா வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் விவசாய ஆத்மிகா புத்தி, பகவான் சொல்லுகின்றார் விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா. ஹே அர்ஜுனா, ஒரே இடத்துல உன்னோட நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், ஒன்றாக விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா. அப்படி இல்லாமல் இந்த பலவிதமான மனிதர்கள் இவர்களை, இந்த கிராமத்துப்புற மனிதனை திசை திருப்பி விட்டார்களோ, அதுபோல பகுசாக்காக அனந்தஸ புத்தையோ அவ்யவிசாயினம். நம்மளும் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகலாம் நாளைக்கு அந்த கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கலியுகத்தில் பலவிதமான ஏமாற்று குருநாதர்கள் இருக்கிறார்கள். இந்த குரு சொன்னாருங்க இந்த கடவுளை கும்பிட்டா துக்கமெல்லாம் சரியாக போய்டும்னு சொன்னாருங்க, அதனால் இந்த கோயிலுக்கு போனாங்க, இந்த கோயிலையும் சரியாகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், வேறு கோயிலுக்கு போவான், வேறு கோயிலுக்கு போவான், வேறு கோயிலுக்கு போவான். இதுபோல் பகவான் சொல்லுகின்றார் பகுசாக்காக அனந்தஸ்ய. நம்ம என்றைக்கு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா புத்திமானாக இருக்க வேண்டும். அப்படி புத்திமானாக இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீக குரு, சில பிரபுபாதரை போன்ற உண்மையான ஆன்மீக குருநாதரை தேர்ந்தெடுத்து நம்ம பகவத் பக்தி கிருஷ்ண பக்தி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்ம பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படித்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்தோம் அப்படின்னா விவசாய ஆத்மிகா பூத்தியாக மிகவும் சுவையான நீர் கிடைக்கும். மிக மிக மிகவும் அமிர்தத்தை போன்ற சுவையான நீர், அமிர்தத்தை பருகி கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற அமிர்தத்தை நாம் நன்றாக பருகலாம். இல்லை என்றால் நம்ம இதுபோல் வந்து பல விதமான குருநாதர்கள், ஏமாற்று குருநாதர்களை நம்பி இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நம்ம இதுபோல் அங்கங்கே போய் கொண்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அக்கறையும் இல்லை இக்கறையும் இல்லாமல் வந்து ஆகிவிடும். பகவான் இங்கே சொல்கின்றார் பகவத்கீதை 10வது அத்தியாயம் 7 சொல்கின்றார், எவன் ஒரு மனிதன் வந்து என்னுடைய யோக சக்திகளையும் வைபவத்தையும் அறிகின்றானோ அவனால் மட்டுமே கலங்கமற்ற பக்தி செய்ய முடியும். அதாவது கிருஷ்ண பக்தர்களை பார்த்தீங்க அப்படின்னா கலங்கம் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலங்கமற்ற பக்தி, அவர்களிடம் போயிட்டு நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் கொடுக்கின்றேன், நீங்கள் கிருஷ்ண பக்தியை விட்டுவிடுங்கள் அப்படின்னா நீங்களை ஆச்சு உங்கள் பணமாச்சு தூக்கி கொண்டு போங்கள் அப்படி சொல்லிவிடுவார்கள். ஒரு முறை சில பிரபுபாதர் அமெரிக்காவின் மாநகரத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செல்வந்தனுடைய மகன் கிருஷ்ண பக்தியில் வந்து சேர்த்து கொண்டார். கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொண்ட பிரம்மச்சாரியத்தை எடுத்துக்கொண்டார். அப்போ அவரோட தந்தையோ மிகப்பெரிய செல்வந்தனர். அவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதரிடம் கேட்கின்றார், ஸ்ரீல பிரபுபாதரே, என்னோட மகனை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் தருகின்றேன், என்னுடைய பையனை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். நான் என்னமோ அவனை பிடித்து வைத்திருக்கின்ற மாதிரி நீங்கள் என்னை சொல்லுகின்றீர்கள், விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று. உங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் தகப்பனார் கூப்பிடுகின்றார், மகனே நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. வீட்டுக்காவது காட்டுக்காவது இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கெல்லாம் வந்து வரல அப்படின்னு சொல்லுகின்றார். ஏன் அப்படின்னா கிருஷ்ண பக்தி ஒரு மனிதன் சுவைக்க ஆரம்பித்து விட்டான். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணம், கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமம், ராம ராம ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை ருச்சி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான பைசாவுக்கு பின்னால் எவன் ஓட போகின்றான். அதுபோல பகவான் சொல்கின்றார், எவன் ஒருவன் வைபவம் என்னுடைய வைபவத்தை அறிந்திருக்கின்றானோ, யோக சக்தியை அறிந்திருக்கின்றானோ, அவன் கலங்கமற்ற பக்தியை செய்வான் அப்படின்னு பகவான் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றார். சில பிரபுபாதர் சொல்கின்றார், பொருளுரையில் எப்போ நமக்கு வந்து பகவானை பற்றிய ஞானம் இருக்கிறதோ அதுதான் இருக்கிறதுலே வந்து இறைபக்தியிலே உன்னதமானது உத்தமமானது. ஏன் அப்படின்னா நமக்கு எப்போ பகவானை பற்றி ஞானம் வருகின்றதோ அப்போ தான் நம்மளால் வந்து கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இன்றைக்கி லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் கடவுளிடம் சரணடைவதில்லை. ஏன் சரணடைவதில்லை, அவர்களால் ஏன் சரணடைய முடிவதில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு பகவான் பற்றிய ஞானம் கிடையாது. பகவானை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் அவர்களால் சரணடைய முடிவதில்லை, கிருஷ்ண பக்தியும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால தான் அங்கே ஸ்ரீல பிரபுபாதரும் சரி கிருஷ்ணரும் சொல்கின்றார், வந்து பகவானை பற்றிய வைபவங்களை நாம் கேட்க வேண்டும். முதல் முதல்ல பகவானுடைய ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகஸ்மரணம், பகவானுடைய வைபவங்களை நாம் தினந்தோறும் கேட்டோம் அப்படின்னா அப்போ தான் பகவானை பற்றிய நம்பிக்கை வரும். இப்போ நம்ம கல்யாண புரோக்கர்லாம் இருப்பாங்க நம்ம ஊரில், அந்த கல்யாண புரோக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஆணோட ஃபோட்டோவா இல்லை பொண்ணோட ஃபோட்டோவா எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போயிட்டு ஆணோட ஃபோட்டோவாக இருந்தாலும் பெண்ணோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சொல்லுவார் போயிட்டு, ஏங்க இந்த பெண் மாதிரி உலகத்தில் ஒரு அதிசயமான ஒரு பெண் கிடையவே கிடையாதுங்க, அவங்க அப்பா வந்து ரொம்பவும் தங்க மாதிரி 24 கேரட்டுங்க, அம்மா வந்து வயிற கல் மாதிரிங்க, அவங்க ஊரில் வந்து இவங்க குடும்பத்தை போல் நல்ல குடும்பம் வந்து வேற எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, உங்கள் பையனுக்கு ஏற்ற பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார். அதே போல் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அப்படி தான், மாப்பிள்ளைங்க இவர் ரொம்ப பிரகாசமானவருங்க, ஒன்று உங்களோட பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளைங்க இவர் தாங்க, இவரை விட்டிங்கன்னா வேற எதுவும் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைங்க, இவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, 500,000 சம்பாதிக்கின்றாரு, இவங்க குடும்பம் ரொம்ப பிரமாதமான குடும்பங்க அப்படின்னு என்ன பண்ணுவார், நல்லா புகழ்ந்து பேசுவார். ஏன் புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா அப்போ தான் வந்து அவர்களுக்கு சரி நம்ம பொண்ணை கொடுக்கலாம், இல்லை மாப்பிள்ளைய வந்து இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன் அப்படின்னா ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ பெண்ணினுடைய குடும்பத்தை பற்றியோ ஆணினுடைய குடும்பத்தை பற்றி கேட்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது, சரி நம்ம பெண்ணை வந்து இவர்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் இந்த ஜீவாத்மா எப்பொழுது பகவானை பற்றி கேட்கின்றானோ, பகவானுடைய ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் பற்றி கேட்கின்றானோ, அப்போ தான் அந்த ஆத்மாவால் வந்து பகவத் பக்தியை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் பகவத் பக்தியை ஏற்றுக்கொள்ள முடியும், பகவத் பக்தி செய்வான், அப்பொழுதுதான் பகவானிடம் சரணடைவான். அதுவரை நமக்கு பகவானை பற்றி வைபவங்கள் தெரியல, பகவானை பற்றி யோக சக்திகள் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. அர்ஜுனன் சொல்கின்றார், இந்த மகாபாரத யுத்தத்தை நிமித்த மாத்திரம், அது எல்லாமே வந்து இந்த மகாபாரத போரில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி, நான் கண்ணை சிமிட்டனேன் என்றால் இவர்கள் எல்லோரும் மடிந்து போவார்கள். அர்ஜுனா, எப்படி செத்த பாம்பை அடித்து பெயர் பெற்றுக்கொள், செத்தை பாம்பை அடிப்பது வந்து சும்மா ஏதோ ரெண்டு பேச்சுக்கு நீ வந்து அடிச்சுட்டேன் நான் தான் வந்து எல்லாத்தையும் கொன்னேன் அப்படின்னு பெயர் பெற்றுக்கொள் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்கின்றார். அப்படி பகவானை பற்றி வைபவங்கள் பகவானை பற்றிய யோக சக்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை நாம் படிக்கும் பொழுது பகவானுடைய வைபவம் பூர்ணமான வைபவத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். பகவத்கீதை என்பது பகவானால் பேசப்பட்டது, பகவானால் பாடப்பட்டது. அதே ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பகவானை பற்றியது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பகவானை பற்றிய முழுக்க முழுக்க வர்ணனைகள் இருக்கின்றன. பகவான் எங்கே தங்கியிருக்கின்றார், என்ன செய்கின்றார், என்ன லீலைகளை புரிந்து பண்ணுகின்றார், எவ்வளோ கருணை கடலாக இருக்கின்றார், இது போன்ற விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்ம பூர்ணமாக பகவானை பற்றி தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா பகவான் மேலே ஒரு சத்தை வருகின்றது. சில பிரபுபாதர் சொல்கின்றார், எல்லா மனிதர்களும் காட் இஸ் கிரேட், யார்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னாலும் வந்து காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவார்கள் அவர்கள். ஆனால் எப்படி பகவான் வந்து சிறப்பானவர், காட் இஸ் கிரேட் பட் தை டஸ் நாட் நோ ஹவு காட் இஸ் கிரேட் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்லுவார். எல்லாரும் வந்து சொல்லுவார்கள் வந்து கடவுள் வந்து கிரேட் கிரேட் அப்படின்னு சொல்லுவார்கள், ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார், எப்படி இருக்கின்றார், எப்படிப்பட்டவர், இது போன்ற விஷயங்களை இந்த ஆத்மாவுக்கு இந்த மனிதர்களுக்கு தெரியவில்லை. அதனால் வந்து எப்போ ஒரு ஆத்மா பகவானை பற்றி கேட்கின்றதோ அப்போ தான் வந்து பகவான் மேலே பூர்ணமான நம்பிக்கை வருகிறது. பூர்ணமான நம்பிக்கை வரும் பொழுது பகவான் சொல்கின்றார், கலங்கமற்ற பக்தியை செய்கின்றான். சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சென்டிமெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலில் போய் வேண்டிக்குவாங்க, வேண்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வேண்டிக்குவாங்க. அது எப்படியோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் மேலே பயங்கர பற்றுதல் வந்துடும். பயங்கர பற்றுதல் வந்துட்டு அதுக்கப்புறம் தினந்தோறும் அகர்பக்தி வந்து கற்பூரம் காட்டுறது, அகர்பக்தி காட்டுறது, அந்த கோயிலுக்கு எதை செஞ்சாலும் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் செய்கிறது, அதுக்கப்புறம் பத்திரிகையில் போட்டாலும் அந்த சாமியோட துணை அப்படின்னு போட்டுட்டு பயங்கரமாக வந்து ஆடுவார்கள் பாடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், மறுபடியும் போயிட்டு திரும்பவும் வேண்டிக் கொள்வார்கள். அப்புறம் மறுபடியும் திரும்ப வேண்டிக் கொள்ளும் பொழுது மறுபடியும் துரதிருஷ்டவசமாக நடக்கவே இல்லை அப்படின்னா, என்னப்பா போப்பா அந்த கடவுளை நான் கும்பிட்டுட்டே இருந்தேன், அவர் ஒன்றும் கண்டுக்கலப்பா நம்மள அப்படின்னு சொல்லி விட்டு விடுவார்கள். ஏன் அப்படின்னா சென்டிமெண்ட்டு. நம்ம வந்து இங்கே கிருஷ்ண பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படித்து ஞானத்தின் மூலமாக பக்தி செய்கின்றார்கள். ஏதோ வந்து சென்டிமெண்ட்டாக ஏதோ இவர் செய்வார் அப்படிங்கிறத மூலமாக வந்து நம்ம பக்தி செய்யாமல் எப்படி இந்த தேவி தேவர்களை போயிட்டு இப்போ ஏதோ ஒன்று வேண்டிக்கிட்டோம் கிடைக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த கடவுளை விட்டுருவான், அந்த கடவுளை விட்டுட்டு வேற ஒரு கோயிலுக்கு போவான். அதுபோல் இல்லாமல் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னா எப்போ வந்து பகவானை பற்றிய முழுக்க முழுக்க ஞானம் முழுக்க முழுக்க வைபவங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பக்தி பண்ணுகின்றான். பகவத்கீதை நம்ம வந்து பகவான் இப்போ கிருஷ்ண பக்தி பண்ணோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லவே இல்லை நீ வந்து கிருஷ்ண பக்தி பண்ணுன அப்படின்னா உன்னோட துன்பங்கள் எல்லாமே போய்விடும்ப்பா அப்படின்னு எங்கன்னா சொல்கிறாரா, வந்து சொல்லவே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே தண்ணி கண்டிப்பாக பட்டு தான் ஆகும். ஈரம் படாமல் தண்ணிக்குள்ளே இருக்க முடியுமா, கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுபோல் நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்கோம் அப்படின்னா துக்காலயம் அசாஸ்வதம், இந்த பௌதிக உலகமே எப்படி இருக்கின்றது அப்படின்னா துக்காலயம் அசாஸ்வதம், துன்பங்கள் இல்லாமல் இந்த பௌதிக உலகத்தில் இல்லை. அதாவது பகவானால் நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற துன்பங்களை வந்து அவரால் போக்க முடியும், அவரால் முடியாது என்பது கிடையவே கிடையாது. இருந்தாலும் பகவான் நமக்கு கிருஷ்ண பக்தியை பண்ணும் பொழுது பகவான் பலவிதமான சக்திகளை நமக்கு அளிக்கின்றார். பகவான் நமக்கு சக்திகளை அளிக்கும் பொழுது நம்ம எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்மளால் சமாளிக்க முடியும் எளிமையாக. பகவான் என்ன பண்ணுகின்றார், மித்த தேவி தேவர்களை இப்போ மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக கேள்வி கேட்பார்கள், கிருஷ்ண பக்தி செய்கின்றீர்களே உங்களுக்கும் ஏன் துன்பம் வருகிறது அப்படின்னு. அதாவது கிருஷ்ண பக்தி செய்கின்றவன் துன்பத்தை கண்டு துவண்டு போவதில்லை, அவனுக்கு துன்பங்கள் வருகின்றது என்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் ஏன் துன்பம் வருகிறது, இதை எப்படி சமாளிக்க வேண்டும். கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா பக்தனுக்கு எல்லா விதமான சக்திகளையும் கொடுக்கின்றார். அந்த சக்தியை வைத்து இந்த பிரச்சனையை சமாளிக்க கிருஷ்ண பக்தனால் நன்றாக முடியும். அதுபோல் இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பகவானை பற்றி வைபவங்களும் யோக சக்திகளும் தெரிகின்றதோ அப்பொழுது மட்டும்தான் அவனால் கலங்கமற்ற பக்தியை பண்ண முடியும் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பகவானுடைய வைபவங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பகவானுடைய வைபவங்களை கேட்டுக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளாலே வந்து கிருஷ்ண பக்தியை திடகார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.